ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
முன்பானை தோல் போர்த்த மூர்த்தி தன்னையே, ஆனை தோல் போர்த்த மூர்த்தி தன்னையே, மூவாத சிந்தையே, மனமே வாக்கே தன்னானையா பண்ணி ஏறினானே, சார்தற்கு அறியானே, தாதை தன்னை கன்றினை, என் ஈசன் தன்னை, எரிநீர் திரை உகழும் காவிரிசூழ் தென்னானிக்காவான் தன்னை, தேனை பாலை செழுநீர் திரளை சென்று ஆடினேனேயே, நீர்த்திரளை சென்று ஆடினேனே. பஞ்சபூத தலங்களுள் நீராகவும் காவிரி வடகரை தலங்களுள் 60வது தலமாகவும் ஜம்புகேஸ்வரம் என்று அழைக்கப்படுவதுமாகிய திருவானைக்கா என்ற சிவத்தலத்தை இன்றைய சிவாலய தரிசனமாக மேற்கொள்கின்றோம். இந்த தலம் திருச்சிராப்பள்ளிக்கு அண்மையில் உள்ளது. பேருந்து வசதிகள் நிரம்ப உள்ளன. ரயில் பாதையில் வருபவர்கள் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் இறங்கி கிழக்கில் 1 கிலோமீட்டர் வந்தால் கோயிலை அடையலாம். அப்புஸ்தலமாக விளங்கக்கூடிய இத்தலம் சுவாதிஷ்டான தலமாகவும் விளங்குகின்றது. யானை பூஜித்து பேறு பெற்றதால் ஆனைக்கா எனவும், வெண்ணாவல் மரத்தின் கீழ் இறைவன் விற்றிருப்பதால் ஜம்புகேஸ்வரம் என்றும், அம்பிகை நீரால் அமைத்து வழிபட்ட சிவலிங்க மூர்த்தியை கொண்ட தலம் பல்வேறு பெருமைகளை உடையது, பஞ்ச பிரகாரங்களை உடையது. சுவாமிக்கு ஜம்புகேஸ்வரர் என்றும், ஜம்புநாதர் என்றும், வெண்ணாவலீஸ்வரர் என்றும், அப்புலிங்கேஸ்வரர் என்றும் பல பெயர்கள் உண்டு. அம்பிகை அகிலாண்டேஸ்வரி என்று அழைக்கப்படுகின்றாள். செழுநீர் திரள் என்று இத்தலத்து இறைவனை அப்பர் பெருமான் தனது திருத்தாண்டகத்தில் குறிப்பிடுகின்றார். அதற்கேற்ப சுவாமியினுடைய கர்ப்பகிரகத்தில் தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும். இவருடைய சந்நிதி வாயிலில் 9 வாயில் சாளரம் ஒன்று அமைந்திருக்கிறது. அதன் வழியாக சுவாமியை தரிசித்தால் 9 தீர்த்தங்களிலும் நீராடிய பலன் கிடைக்கும் என்று சொல்வார்கள். கர்ப்பகிரகத்துக்கு அண்மையில் சலவிருஷமாகிய வெண்ணாவல் மரத்தை காண்கின்றோம். காவிரி, பிரம்மதீர்த்தம், இந்திரதீர்த்தம், சந்திர தீர்த்தம் ஆகிய 9 தீர்த்தங்கள் இந்த தலத்துக்கு தீர்த்தங்களாக அமைந்துள்ளவை. பிரம்மனும் திருமாலும் அஷ்டதிக் பாலகர்களும் அஷ்ட வசுக்களும் சம்புமுனி, உமாதேவியார், சிலந்தி, யானை, ராமபிரான், பராசரர், கோச்சங்கச்சோழ நாயனார், உறையூர் சோழன் ஆகியோர் இந்த மூர்த்தியை வழிபட்டிருக்கிறார்கள். இந்த சிலந்தி வழிபட்டதை தேவாரமும் பெரியபுராணமும் குறிப்பிடுகின்றன. திருவானைக்காவலில் வெண்ணாவல் மரத்தின் கீழ் இருந்த சிவலிங்க பெருமானை ஒரு வெள்ளானி வந்து நீராட்டி மலர்களால் அர்ச்சித்து வழிபாடு செய்து வந்தது. அப்பொழுது சிலந்தி ஒன்றும் அந்த நாவல் இலைகள் செருகுகள் ஆகியவை இந்த சிவலிங்கத்தின் மேல் விழாத வண்ணம் வாய் நூலால் ஒரு பந்தல் அமைத்து பக்தியோடு வழிபட்டு வந்தது. யானை வரும்பொழுதெல்லாம் பெருமானுக்கு மேலே அச்சிரந்தி வலையை கண்டு அதை தனது துதுக்கியால் அகற்றிவிட்டது. தன்னுடைய பணிக்கு இடையூறாக இந்த யானை வந்ததே என்று சிலந்திக்கு அதன் மேல் கோபம் வந்தது. அதனால் யானையின் துதுக்கியுள் புகுந்து கடித்தது. யானை வலி கொடுக்க முடியாமல் துதுக்கியை நிலத்தில் தேய்த்தபடியால் சிலந்தியும் இறந்தது. சிறிது நேரத்தில் யானையும் இறந்தது. யானைக்கு இறைவன் சிவலோகத்தை அருளினான். யானையின் மீது கோபம் ஏற்பட்ட காரணத்தால் சிலந்திக்கு இன்னொரு பிறவியை கொடுக்க வேண்டும் என்று கருதினான் இறைவன். ஆயினும் தன்னை வழிபட்ட காரணத்தால் அந்த பிறவி அரசனாக இருக்கக்கூடிய ஒரு பிறவியாக அமைந்தது. அதாவது சோழகாலத்தில் உள்ள பல மன்னர்களுள் மிக்க பெருமையுள்ளவராகவும் 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் கருதப்படுகின்ற கோச்செங்கல் சோழ நாயனாராக அந்த சிலந்தி பிறக்கக்கூடிய ஒரு பேர் கிட்டியது. இந்த கருத்தை திருக்குறுக்கி விரட்டான பாடலில் அப்பர் பெருமான் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழல் பந்தல் செய்து உலந்தவன் இறந்த போதே கோச்செங்கனானும் ஆக கலந்த நீர் காவிரி சூழ் சோழாட்டு சோழர் தங்கள் குலம் தன்னில் பிறப்பித்திட்டார் குறுக்கை விரட்டனாரே என்று அருள் செய்கின்றார். இப்படி எண்டோல் ஈசருக்கு எழில் மாடம் 70 செய்தான் என்று ஆழ்வாரும் போற்றக்கூடிய பெருமையை உடையவன் இந்த கோச்செங்கல் சோழன் என்று நமக்கு தெரிய வருகிறது. செங்கட்பெயர் கொண்டவன் செம்பியர்கோன் அங்கட்கருணை பெரிதாயவனே வெங்கண் விளையா எம் வெண்ணாவலுள்ளா என்று ஞானசம்பந்த பெருமான் இந்த சோழன் வழிபட்டதையும் அவனுக்கு அருள் பெற்ற பெருமையையும் தனது பதிகத்திலும் பாடி அருளியிருக்கிறார். இந்த ஆலயம் மேற்கு நோக்கியதாக அமைந்திருக்கிறது. அம்பிகை கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறாள். 5 பிரகாரங்களையும் 7 கோபுரங்களையும் உயர்ந்த மதில்களையும் கொண்டது இந்த ஆலயம். இதனை சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்னர் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் நல்ல முறையில் கருங்கல் திருப்பணியாக செய்திருக்கிறார்கள். 7 ராஜகோபுரத்தை அடுத்து 5 பிரகாரம் விளங்குகின்றது. அதற்கடுத்தபடியாக ஆயிரங்கால மண்டபம் திருக்குளம் ஆகியன உள்ளன. 2 கட்டை கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றவுடன் 7 கோபுரம் ஒன்று காணப்படுகிறது. பெரிய ஒரு ஊஞ்சல் மண்டபத்தை காண்கின்றோம். 3 பிரகாரம் அம்பிகையினுடைய கோயிலை இதில் காண்கின்றோம். இந்த பிரகாரத்தின் வடபுறம்தான் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. இதனை அடுத்துள்ள ஒரு கோபுரம், அதை தாண்டினவுடன் 2 பிரகாரத்தை வந்து சேர்கிறோம். அதனையும் வலம் வந்து முதற் பிரகாரத்தை அடைகின்றோம். 63 முதலிய திருவுருவங்களை அங்கு தரிசிக்கின்றோம். வெண்ணாவல் மரத்தின் அடியில் விளங்கும் ஜம்புகேஸ்வரருடைய விமானத்தை அங்கிருந்தபடியே தரிசித்து வலமாக வந்து பெருமானுடைய சன்னதியை அடைகின்றோம். இது நவத்வாரங்களோடு கூடிய ஒரு அழகிய சாளரம். அதன் வழியாக வழிபட்டும் பிறகு இறங்கி உள்ளே சென்று வழிபட்டும் பெருமானை தரிசிக்க முடியும். இந்த சுவாமியை மூவரும் தேவார பதிகங்கள் பாடி வழிபட்டுள்ளார்கள். இந்த இறைவன் மீது சோழர்கள் அளவு கடந்த ஒரு பக்தியையும் ஈடுபாட்டையும் கொண்டவர்களாக விளங்கினார்கள். ஒரே ஒரு சோழ மன்னன் ஒருவன் மிக்க அழகிய விலைமதிப்பு கூடிய ஒரு முத்தாரம் ஒன்றை தனது கழுத்தில் அணிந்தபடியே காவிரியில் நீராடிய பொழுது அந்த முத்துமாலை ஒன்று கழன்று இந்த காவிரியில் விழுந்துவிட்டது. அதற்காக கலங்காமல் அந்த மன்னன் இந்த மாலை ஆனைக்காய் இறைவருக்காகவே ஆகட்டும் என்று அர்ப்பணித்து விட்டான். பிறகு திருமஞ்சனம் எடுப்பவர்கள் குடத்தை காவிரியில் விட்டு நீரை கொண்டு வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது இறைவனுடைய கழுத்தில் நீரோடு அது விழுந்தது. இதனை ஞானசம்பந்தரும் சுந்தரரும் தனது தேவார பதிகங்களில் அமைத்து பாடியுள்ளார்கள். பெரிய புராணத்தில் செக்கிழாபெருமானும் இதை விவரமாக குறிப்பிட்டுள்ளார். அதாவது வளவர் பெருமான் திரு ஆரம் சாத்தி கொண்டு வரும் பொன்னி கிளறும் திரைசூழ் திரை நீர் மூழ்குதலும் வழுவி போக கேதம் ஒரு அளவில் திருமஞ்சன குடத்தில் அது புக்காட்ட அணிந்தருளி தளரும் அவனுக்கு அருள் புரிந்த தன்மை சிறக்கச் சாற்றினார் என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறு அந்த முத்துமாலையானது இறைவனுக்காகவே அது அர்ப்பணிக்கப்பட்டது அந்த சோழ மன்னனால். ஆரம் நீரோடு ஏந்தினான் என்று இதனை ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். பாரும் விண்ணும் கைதொழ பாயும் கங்கை செஞ்சடை ஆரம் நீரோடு ஏந்தினான் ஆனைக்காவும் சேர்மினே இந்த சன்னதியில் ஞானசம்பந்த பெருமான் அருளிய ஓரிரு பாடல்களை சிந்திக்க இறைவனுடைய பேரருளை நாம் வேண்டுகின்றோம். இந்த பெருமானை அபயமாக வாழ்பவர்கள் ஏது துன்பம் ஏது வந்தாலும் அஞ்ச வேண்டுவதில்லை, அவர்களுக்கு துன்பமே இல்லை என்னாலும் இன்பம் என்பதை முதல் பாடலிலேயே அமைத்து பாடுகின்றார். அவர்களுடைய வல்வினைகள் எல்லாம் மாயும் என்கின்றார். தாரமாய மாதராள் தான் ஓர் பாகம் ஆயினான் ஈரம்மாய புன்சடை ஏற்ற திங்கள் சூடினான் ஆரம்மாய மாதுடை ஆனைக்காவில்லை வாரமாய் வணங்குவார் வல்வினைகள் மாயுமே மற்றொரு பதிகம் பெருமானுடைய பல பெருமைகளை ஒருங்கே அமைத்து பாடக்கூடியதாக அமைந்திருக்கிறது. மழையார் மிடரா மழுவாழ் உடையாய் உழையார் கரவா உமையாள் கணவா விழவாரும் வண்ணவரின் மேவியையும் அழகாயினும் ஆயிழையளவளே. கொலையார் கரியின் உரி மூடியனே, மலையார் சிலையா வளைவித்தவனே, விலையிலால் விலையால் என்னை ஆளும் வெண்ணாமல் உள்ளாய் நிலையா அருளாய் என்னும் நேரிழையே. காலால் உயிர் காலனை வீடு செய்தாய் பாலோடு நீ ஆடிய பால்வண்ணனே, வேளாடு கையாய் எம் வெண்ணாமல் உள்ளாய் ஆலார் நிழலாய் என்னும் ஆயிழையே. சுரபக்கொடி கொண்டவன் நீர் அதுவாய் உற நெற்றி விழித்த எம் உத்தமனே, விரல் மிக்க கரிக்கு அருள் செய்தவனே, அறம் மிக்கது என்னும் எம் ஆயிழையே. செங்கட்பெயர் கொண்டவன் செம்பியர்கோன் அங்கட் கருணை பெரிதாயவனே, வெங்கண்படையாய் எம் வெண்ணாவல் உள்ளாய் அங்கத்து அயர்வாயினள் ஆயிழையே. குன்றே அமர்வாய் கொலையார் புலியின் தன் தோளுடையாய் சடையாய் பிறையாய் பென்றாய் புறமூன்றை வெண்ணாவல் உள்ளே நின்றாய் அருளாய் என்னும் நேரிழையே. மலையன்று எடுத்த அரக்கன் முடிதோள் தொலைய விரல் ஊன்றிய தூமழுவா நிலையால் என்னை ஆளும் வெண்ணாவல் உள்ளாய் அலசாமனல்காய் என்னும் ஆயிழையே. அலசாமல் நல்காய் என்னும் ஆயிழையே. திருவா தரு நாரணன் நான்முகனும் மறுவா வெறுவா அழலாய் நிமிர்ந்தாய் விரையாரும் வெண்ணாவலும் மேவியையும் அறவா என்னும் ஆயிழையாளவளே. முத்தர் பலரோடு அமன் பொய்த்தவர்கள் ஒத்த உரை சொல்லியவை ஓரையில்லார் மெய் தேவர் வணங்கும் வெண்ணாவலுள்ளாய் அத்தா அருளாய் என்னும் ஆயிழையே. வெண்ணாவல் அமர்ந்துரை வேதியனை கண்ணார் கமல் காழிய தம் தலைவன் பன்னோடு இவை பாடிய பத்தும்பல்லார் விண்ணார் அவர் ஏத்த விரும்புவரே. பன்னோடு இவை பாடிய பத்தும்பல்லார் புன்னோரவர் ஏத்த விரும்புவரே. திருநாவுக்கர சுவாமிகள் திருவானைக்காவில் வந்தடைந்து சிலந்திக்கு அருள் செய்த கழல்களை வணங்கி பாடிய பல பதிகங்களுள் திருக்குறுந்தொகை பதிகமும் திரு தாண்டக பதிகங்களும் நமக்கு கிடைத்துள்ளவை. அவற்றில் இந்த பெருமானி உருகி நைந்து வழிபடுவோர்களுக்கு அருகே வந்து இந்த பெருமான் காட்சியளிப்பான் என்று அருமையான ஒரு கருத்தையும் உபதேசத்தையும் நமக்கு வைக்கின்றார் அப்பர் பெருமான். உருகி நெய்வதற்கு ஊனம் ஒன்று இன்றியே அருக நின்றிடும் ஆனைக்கா அண்ணலே என்பது அந்த வரிகள். அதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், நமது சிந்தையை சிவமாக்கிக் கொள்ள வேண்டும், செம்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தையும் இதில் வைக்கின்றார். அப்படி இறைவனை உருகுவார்களுக்கு அவன் அன்பனாகி விடுவான். துன்பம் இன்றி துயர் இன்றி என்றும் நீர் இன்பம் வேண்டில் இராப்பகல் ஏத்துமின் இன்பம் வேண்டில் இராப்பகல் ஏத்துமின் என் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு அன்பன் ஆயிடும் ஆனிக்கண்ணலே இறைவனுடைய பொற்பாதத்தை அடைந்து விட்டால் நமக்கு அந்த இறைவனே நல்லனவும் தீயனவும் காட்டான் இருப்பான். சிவஞானத்தை தந்தருள்வான். நினைத்த நேரத்திலேயே நமது நெஞ்சத்துள் கோயில் கொண்டு குடியிருப்பான். அனைத்துலகும் ஆளக்கூடிய இந்த அற்புதமூர்த்தி இப்படி பக்திகளைக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கின்றான். இது அவனுடைய தனி கருணையை காட்டவல்லது. மலர் தூவி வணங்குவார்பால் மிக்கான். இந்த பெருமான் காலகாலம் கங்காளம் தேவர்குல கொழுந்து செம்மேனியன் சூலம் ஏந்திய கரத்தினன் எந்தோழன் முக்கண்ணன் திருவாரைக்காவுள் மெய்ய தீயாடி இப்படிப்பட்ட நஞ்சுண்ட நம்பனை நாம் என்றும் நாவினில் எப்பொழுதும் உண்ணி கண்ணார கண்டு இருக்க கழித்து எப்போதும் வணங்க வேண்டும். அப்படி அடிமையாக அந்த பெருமானை திருவடியை வந்து அடைந்தால் அல்லகண்டம் கொண்டு அடியேன் என் செய்கேனே என்று பாடல்தோறும் பாடுகின்றார் அப்பர் பெருமான். இவ்வாறு அற்புதமான ஒரு தாண்டகத்தை நமக்கு இறைவன் தந்திருக்கின்றான். பாராயணத்திற்காக இதை பாடும்பொழுது கல் நெஞ்சமும் கரையும் அளவில் அமைத்து பாடியிருக்கின்றார் குருமூர்த்திகள். செழுநீர் திரளை சென்று ஆடின அந்த தூய வாக்கினால் இந்த பதிகத்தை நமக்கு தந்துள்ளார் நாவரசர். அவற்றுள் ஒரு பாடலையாவது நம் சிந்தையில் தற்சமயம் செம்புகேஸ்வரரை தரிசிக்கும் பொழுது நினைவு கூற வேண்டும். ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வு ஆகி பிறனைத்தும் நீயாய் நின்றாய் நான் ஏதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்ட நின்ற தேனாரும் கொன்றைய நேயே நின்றியூராய் திருவானைக்காலில் உரை சிவனேயே ஞானம் ஆனாய் உன் பொற்பாதம் அடையப்பெற்றால் அல்லகண்டம் கொண்டு அடியேன் என் செய்கேனே. குருமூர்த்தி சுவாமிகள் திருவானைக்காவில் வந்து இந்த பெருமானை தரிசித்த பொழுது உறையூர் சோழனது வருத்தம் நீங்கும்படியாக அவனது மணியாரத்தை திருமஞ்சன குடத்திலிருந்து இறைவன் பெற்ற திறத்தை அமைத்து பாடியுள்ளார் ஒரு பதிகத்தில். அந்த பெருமானை எனது ஈசன் என்று யாரொருவர் சொல்கிறார்களோ அவர்கள் என்னையும் ஆளுடையார்கள் என்று அடியார்க்கு அடியனாகும் சிறப்பை இந்த பதிகத்தில் பாடல்தோறும் வைத்து பரவியுள்ளார் பந்தொண்டர். இந்த தாரமாகிய பொன்னி தந்துரை ஆடி விழுந்தும் நீரில் நின்று அடி போற்றி நிம்மலா கொள் என இவ்வாறு சொன்னது உறையூர் சோழன். ஆங்கே ஆரங்கொண்டையும் ஆனைக்காவுடைய ஆதியை நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியுள்ளார்கள். இந்த பெருமான் யார்? தந்தை தாய் ஆகிய இருவராகவும் ஆனவன். உலகுக்கெல்லாம் அவன் தந்தையாகவும் தாயாகவும் இருப்பவன். தவம் செய்பவர்களுக்கு தத்துவனாக இருப்பவன் இந்த பெருமான். தந்தை தாய் உலகுக்கு ஓர் தத்துவன் மெய்த்தவத்துவக்கு என்று அருளியுள்ளார் இந்த பதிகத்தில். அப்படிப்பட்ட பெருமானுடைய சேவடி சேபவர்கள் என்னையும் வாழ்வுடையார்கள் என்று இந்த பதிகம் குறிப்பிடுகின்றது. மறைகள் நான்கும் மற்றுள்ள பொருள்களும் எல்லா துறையும் தோத்திர திரையும் தொன்மையும் நன்மையும் ஆய அறையும் பூம்பூனல் ஆனை காவுடை ஆதியை நாளும் இறைவன் என்றடி சேர்வார் இறைவன் என்று அடி சேர்வார் எம்மையும் ஆளுடையாரே திருவானிக்கா தலத்தில் ஜம்பு முனிவர் என்பவர் பெண்ணாவல் மரத்தின் அடியில் தவம் செய்தவர். அவருடைய மடியில் ஒரு அதிசயமான ஒரு பெண்ணாவல் பழம் ஒன்று விழுந்தது. அதனை பரமேஸ்வரனுக்கே அர்ப்பணமாக அளித்தார் அந்த முனிவர். அப்பொழுது பெருமான் அவரது அன்பிற்கு ஆட்பட்டவனாக அக்கனியை உண்டு பழக்கொட்டையை அங்கு உமிழ்ந்தாராம். அதனை பிரசாதமாக உண்ட முனிவருடைய வயிற்றில் அந்த விதை மரமாக முளைத்தது. அப்பொழுது பெருமான் ஜம்பு முனிவரை நோக்கி, திருவானைக்காவில் வெண்ணாவல் மரமாக முளைத்து நீ வளர்வாய், உன் நிழலில் யாம் அப்புலிங்கமாக தோன்றி அருள் செய்வோம் என்று அருள் செய்தார். அந்த முனிவரே வெண்ணாவல் மரமாக பெருமானுக்கு நிழலாக அமைகின்றார் என்று புராணம் குறிப்பிடுகின்றது. அதன்படியே இப்பொழுதும் நாவல் மரத்தின் அடியிலேயே ஆனைக்கால அண்ணல் எழுந்தருளியுள்ளதை காண்கின்றோம். படைத்தல் தொழில் செய்வதால் அகந்தை உற்ற பிரம்மன் தன்னுடைய ஆக்கத்தை இழந்து சிவபெருமானை வேண்டி வழிபாடு செய்து வந்தான். திருவானைக்காவில் வந்து தனது பெயரால் ஒரு தீர்த்தம் அமைத்து தவம் செய்து பின்னர் அருள் பெற்றான். ராவணனை கொன்ற பாவம் தீர்வதற்காக ராமேஸ்வரத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்த ராமபெருமான் கும்பகர்ணனை கொன்ற பாவம் தீர்வதற்காக இந்த தலத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தாராம். அது அரியமாலீஸ்வர் கோயில் என்ற பெயரோடு விளங்குகின்றது. கௌதமர் அகலியை மீண்டும் பெற்றதும் இத்தலத்தில் பராசர முனிவர் இங்கு தவம் செய்து இழந்த தனது தந்தையை மீண்டும் பெற்றார். திருநீற்றான் மதில் என்று நான்காவது பிரகாரத்தில் உள்ள மதிலை குறிப்பிடுவார்கள். அது சுமார் 8000 அடி நீளமும் 5 அடி 6 அங்குலம் அகலமும் 32 அடி உயரமும் உள்ளது. இந்த பணியாளர்களுக்கு கட்டும் பொழுது சிவபெருமானே ஒரு சித்தராக எழுந்தருளி திருநீர் அளித்தாராம். ஆகவே அவரவர் வேலைகளுக்கு ஏற்ப அது கூலியாக மாறிய அற்புதத்தை அனைவரும் வியந்தார்கள். ஆகவே அந்த மதிலுக்கு திருநீற்றான் மதில் என்று பெயர் வந்தது. கவி காலமேகம் என்பவர் இத்தலத்து அம்பிகையின் இடத்தில் அருள் பெற்றவர். அகிலாண்டேஸ்வரியினுடைய கோயில் வாயிலில் அர்த்தஜாம பூஜைக்காக வந்தவர் தன் அறியாமல் அங்கேயே உறங்கிவிட்டார். அகிலாண்டேஸ்வரி அவரை எழுப்பி தம் வாய் எச்சிலை உமிழ்ந்தாளாம். அக்கணமே அந்த வரதம் என்ற அந்த பணியாளன் கவி காலமேகமாக ஆகி கவி மழை பொழிய தொடங்கிவிட்டான். திருவானைக்கா உலா என்ற ஒரு பிரபந்தத்தையும் பல தனிப்பாடல்களையும் பாடி தமிழுக்கு அருண் தோண்டு செய்தான். சைவ எல்லப்ப நாவலர் கச்சியப்ப முனிவர் மகாத்வா மீனாட்சிந்தரம் பிள்ளை ஆகியோர் இத்தலத்தின் மீது பாடிய பிற புலவர்கள் ஆவார்கள். இந்த கவி காலமேகம் பாடிய தனிப்பாடல் இத்தலத்தின் மீது வருவது மிகவும் சுவை உள்ளது. இத்தமிழ்ச்சுவையை இந்த வெண்பாவில் காணலாம். ஏரானை காவில் உரை என் ஆனைக்கன்று அளித்த போரானை கன்று அதனை போற்றினால். இந்த திருவானைக்காவில் உரையக்கூடிய என்னுடைய ஆனைக்கன்று போன்ற சிவபெருமான் அளித்த சிறிய யானைக்கன்றாகிய கணபதியை போற்றினால் வாராத புத்தி வரும், பக்தி வரும், புத்திர உற்பத்தி வரும், சக்தி வரும், சித்தி வரும் தான் என்பது இந்த பாடல். ஆனைக்காவில் உரை அண்ணலுடைய குமாரனாகிய யானைமுக கடவுளை வணங்கினால் புத்தியும் வரும், பக்தியும் வரும், புத்திரபாகியமும் வரும், சக்தியும் வரும், சித்தியும் வரும் என்று அற்புதமாக இந்த வெண்பாவில் காலமே புலவர் அமைத்திருப்பது தமிழ் நண்பர்களுக்கு மகிழ்வு ஊட்டுவது. அப்படிப்பட்ட பெருமையை உடையது இந்த தலத்தின் மீது உள்ள பாடல்கள். அகிலாண்டேஸ்வரி இறைவனை வழிபட்டபடியால் உச்சிக்காலத்தில் அர்ச்சகர் ஒருவர் பெண் வேடம் அணிந்து இறைவனுடைய சன்னதிக்கு சென்று வழிபடுவதை இன்றும் காண்கின்றோம். இந்த தலத்தில் சோழ மன்னர்கள், பாண்டியர்கள், ஹொய்சியாளர்கள், விஜயநகர அரசர்கள், மதுரை நாயக்கர்கள் ஆகியோருடைய காலங்களில் பொறிக்கப்பட்ட 154 கல்வெட்டுக்களை காண்கின்றோம். இவையெல்லாம் இந்த கோயிலுக்கு அந்த அரசர்கள் செய்த அர்ப்பணிகளை குறிப்பிடுகின்றன. இந்த தலத்தின் மீது மூவர் தேவாரத்தை தவிரவும் திருவாசகத்திலும் ஒரு குறிப்பு வருவதையும் நாம் இங்கு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது திரு அம்மானை என்ற பகுதியில் வரக்கூடிய ஒரு பாடல். முன்னானே மூவர்க்கும் முற்றுமாயே முற்றுக்கும் பின்னானே திங்ககனே பேடு பெருந்துறையும் மன்னானே வானவனே மாதியலும் பாதியனே தென் ஆணிக்கபனே தென் பாண்டி நாட்டனே என்னானே என் அப்பன் என்பார்க்கு இன்ன மூதை அண்ணானே அம்மானே பாடுதுங்கான் அம்மானாய் வெண்ணவர் போற்றிசை ஆனைக்காவில் வெண்ணாவல் மேவியமை பொருளை நன்னி இறைஞ்சி முன்பொழுந்து எழுந்து நாற்கோட்டு நாகம் பணிந்தது அண்ணல் கோச்சங்கள் அரசன் செய்த அடிமையும் அம்சொத்தொடையில் வைத்து பள்ளுரு செந்தமிழ் மாலை பாடி பரவி நின்று எத்தினர் பான்மையினால் நன நன